بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. أنبو الله سخوذر كلي منهاج المسلم أبريان رياليك پڑا كوڑية شيخ أبو بكر الجزائري يبرغل وڑية نول وڑية مون راو دي وحو پلے نام يرندو كنت رکروم آرمب ماه مدل وحو پل نول پتري سرکمان آري مهمم پدواغ دوراكل وحو پکل وڑية يلبغل پڑي يرکوم காலப்போக்கில் அது எப்படி மாறும், அதற்கான காரணங்கள் என்ன, எவ்வாறு ஒரு விஷயம் நமது சிந்தனையிலே பதியும், இது போன்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். இரண்டாவது கட்டமாக அறிமுகத்துக்கு பின்னால் இந்த நூலுடைய அகீதாவுடைய பகுதி, மற்றும் மொத்தம் 5-6 பகுதிகள் இதில் இருக்குது ஃபசல். அதில் அகீதாவுடைய பகுதியில் ஆரம்பமாக உள்ள 4 தலைப்புகளுடைய உள்ளடக்கத்தை சுருக்கமாக என்ன செய்தோம் பார்த்தோம். முதலாவது அல் ஈமானு பில்லா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை. இரண்டாவது நம்ம வளமையாக இரண்டாவது மூன்றாவது நான்காவது எந்த அகீதா வகுப்புடைய ஆரம்பத்திலும் நம்ம நிறைய கேட்டிருப்போம். பொதுவாக ஏதாவது அகீதா வகுப்புகள் ஆரம்பித்து முடிக்கிற இடையில முடிகிற மாதிரி இருந்தால் இந்த மூன்று விஷயம் நிறைய பேருக்கு என்ன செஞ்சிருக்கும், நன்றாகவே பாடமாக இருக்கும். இது நம்ம சொன்ன இந்த மூன்றும், அதாவது முதலாவது வகுப்பில் இரண்டாவது பகுதி, மூன்றாவது பகுதி, நான்காவது பகுதி, ருபூபியா உலூஹியா அஸ்மா சிஃபாத், இது திருப்பி 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 நம்ம என்ன செய்திருப்போம், பல முறை கேட்டிருப்போம். அப்போ ருபூபியா உலூஹியா அஸ்மா வசிஃபாத் இந்த மூன்று பகுதிகள், இந்த மூன்று பகுதிகளில் ருபூபியா அப்படி என்றால் என்ன, உலூஹியாண்டு அழைக்கப்படுவது என்ன, அதே போல் தௌஹீதுல் அஸ்மா வசிஃபாத் அப்படின்னு அழைக்கப்படுவது என்ன, இப்படி பிரித்தது, அதாவது விளங்கப்படுத்தல் நோக்கத்திலும் பின்னால பிதாத்துக்கள் தவறான புரிதல்கள் அகீதாவிலே நுழைந்ததை உணர்த்துகின்ற நோக்கிலும் தான் பிரித்தாங்களே தவிர, இப்படி பிடிக்கிறது வாஜிப், அது வந்து அப்படி இல்லாட்டி அது பிதாத்தி என்ற கருத்தில், அந்த கருத்தை சொல்லிட்டாலே சரி, தலைப்பு நம்ம இப்படி தான் பேர் வைக்கணும்ன்றது இல்லை, ஆனால் அவருடைய உள்கருத்து உண்மை, அது சொல்லக்கூடிய உள்கருத்துக்கு மாற்றமாக யார் இருந்தாலும் அது வழிகேடு தான் என்ற சம்பந்தமாக பார்த்தோம். அது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், படைப்பவன், பரிபாலிப்பவன், நிர்வகிப்பவன் எல்லா வகையிலும் ஒருவன் தான் என்ற நம்பிக்கை, இது தௌஹீதுர் ருபூபியா. இந்த நம்பிக்கை வந்து உலகத்தில் எல்லா மதத்தினர்கிட்டையும் பெரும்பாலும் உள்ள ஒரு நம்பிக்கை. படைக்கிறவன் வந்து ஒத்தன்தான், உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருப்பவன் ஒருவன் தான், இதுக்கு தான் தௌஹீதுர் ரப், தௌஹீதுர் ருபூபியா என்று சொல்லப்படும் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்வார்கள், அதாவது எவன் படைக்கிறானோ எவன் நிர்வகிக்கிறானோ அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், எல்லோரையும் வணங்கக்கூடாது, அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், இதற்கு தௌஹீதுர் ரூப், அதாவது தௌஹீதுல் உலூஹியா இலாஹ் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் இதில் தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, அதாவது நபிமார்களையெல்லாம் அனுப்பி இது பிழை, இந்த மாதிரியான தவறான கொள்கையில் இருக்கக்கூடாது, படைத்தவனை மட்டும்தான் என்ன செய்யணும் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை சொல்வதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். இதில் தான் மக்கத்துக்காக அவர்கள் முரண்பட்டார்கள், ஆரம்ப செய்தியில் என்ன செய்யலை, அவர்கள் முரண்படவில்லை, இதை பார்த்தோம். மூன்றாவதாக தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத், அந்த படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எவன் அந்த வணக்கத்துக்கு தகுதியாக இருக்கிறான் அவனுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, அழகிய வர்ணனைகள் சிஃபத்துக்கள் உண்டு, அதிலும் அவன் தனித்துவமானவன், அதிலும் அவன் தனித்துவமானவன், அதில் கூட நம்ம உதாரணம் சொல்லக்கூடாது, ஒப்பிடக்கூடாது, அதில் இன்னொருவர் போல் அவன் இருக்கிறான்னு சொல்லக்கூடாது, இது வந்து தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்ற பகுதியில் அடங்கும். இந்த மூன்றை நம்ம பார்த்தோம். பார்த்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் அழுத்தமாக சொன்னேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது இஸ்லாத்துடைய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அதுபோல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த வார்த்தையில இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் நம்ம எதையெல்லாம் நம்பணுமோ, இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் எதையெல்லாம் நம்ப வேண்டுமோ அதெல்லாம் அதுல இருக்கணும் என்ற கடமை இல்லை. இஸ்லாத்துக்குள்ள ஒருவன் நுழைவதாக இருந்தால் அவனிடத்தில் இருக்க வேண்டிய அட்டிப்படை எது, அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்கிறது சொல்கிறது. ஆனால் நுழைவதற்கு இதுதான் வாயிலாக இருந்தாலும் வெளியேறுவதற்கு நிறைய வாயில் என்ன செய்து இருக்கிறது, இதை நான் வலியுறுத்தி சொன்னது, அதுக்கு சொல்லுவாங்க நவாக்கதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள், நவாக்கதுல் இஸ்லாம். அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, உதாரணமாக நான் ஒரு உதாரணம் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் தான் இறுதி நபி, அதற்கு பின்னால நபி வரமாட்டார் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல. முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரன்றத சொல்லுது. எப்படி நூஹ் அல்லாஹ்வுடைய தூதரன்றத சொல்லுதோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரன்றத சொல்லுதோ, அதே போல முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை சொல்லுது. ஆனா அவர் இறுதி தூதர், அவருக்கு பின்னால் நபி வரமாட்டார்றதா என்ன செய்யல சொல்லல. ஆனா ஒருவர் முஸ்லீம் ஆகிவிட்டால் அந்த நம்பிக்கை கட்டாயம் அவருக்கு. அவர் அதுல மாறுபட்டார்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவார். அதற்காக வேண்டி ஒருவர் எதையெல்லாம் நம்பினார் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவாரோ, எதையெல்லாம் நம்பாது விட்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவாரோ, அதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அறிவிக்கணும் என்ற கடமை இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது ஏகத்துவத்தை முஹம்மது இறுதி தூதர் என்ற செய்தியும் குறிக்கிறது. அதுதான் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நுழைவாயில். இது அல்லாமல் வேற எந்த நுழைவாயிலும் இஸ்லாத்துக்கு என்னது இல்லை. இஸ்லாத்துக்குள்ள நுழைவாயில் இதுதான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி என்ன செய்தேன், சொல்லி காட்டினேன். இதை நம்ம சென்ற வாரம் வரைக்கும் படித்த சுருக்கம். இப்ப இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, அந்த முதலாவது பாடம், இரண்டாவது பாடம், மூன்றாவது பாடம், நான்காவது பாடம், இதுல தொடர்ல அவர் சொன்ன குறிப்புகளை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம். ஏன்னா அப்பதான் நம்ம இந்த புத்தகத்துடைய தரத்தீப்ல போவோம். அவர் என்னென்ன குறிப்புகள் அதுல சொன்னார் என்பதை பற்றி நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்ல இருக்கிறோம். முதலாவதாக பார்க்கலாம் நீங்க எட்டாவது பக்கம் அந்த புத்தகத்துல, இதுல உள்ள ஆதாரங்கள் எல்லாம் நீங்க வந்து அதாவது அதில் எல்லாமே போட்டிருக்கிறனால உங்களுக்கு புறவு மொழிபெயர்ப்புகளை கூட பார்த்துக்கிடலாம், புறவு பார்க்குற வளமை இருந்தா. சரியா, இப்போ என்னன்னு சொன்னால் அல்பாபுல் அவ்வல், முதலாவது பாடத்தில் ஃபில் அகைதா, அகைதாவுடைய பாடம் தான் தொடர். இப்போ இதில் 17 தொடர் என்ன செய்து இதில் வருது. அதில் முதலாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பகுதிகளாக பிரித்து, முதல் பகுதி அல் ஃபஸ்லுல் அவ்வல், முதல் பகுதி அல் ஈமானு பில்லாஹி தஆலா, அல்லாஹு ரப்புல் ஆலமீ, அதாவது படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்ற பகுதி, படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்ற பதில் ஈமானு பில்லா அப்படின்னு சொல். ஆனா பொதுவாக இஸ்லாத்துடைய முஸ்தலகளை ஆமன் து பில்லா, அல்லாவை ஈமான் கொண்டேனா, இவர் இந்த பாபுக்கு என்ன தலைப்பு போட்டிக்கிறாரோ அந்த கருத்து அல்ல. நாங்கெல்லாம் அதாவது என்னது ஆமன் து பில்லாஹி ஒமலாய்கத்தியன்னு சொல்றோமே, ஆமன் து பில்லா நான் அல்லாவை ஈமான் கொண்டேன் இடத்துல நம்ம எதை சொல்லல, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என ஈமான் கொண்டேன் என்றது அது அடிப்படை கருத்து. அந்த கருத்துல நம்ம சொல்லல, அது அல்லாதான் படைத்தவன் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்ற கருத்துல சொல்லல. ஆமன் துபில்லான்னு நம்ம சொல்றதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் அது அடங்கும். ஆனா முக்கியமான நோக்கம் அதுல என்ன, அல்லாவை மட்டும்தான் நான் வணங்குவேன் என்று ஈமான் கொள்கிறேன். ஆமன் துபில்லானா அல்லாஹ், ஏன்னா காபிர்கள் இஸ்லாத்துக்கு வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமீன பில்லா, நீ அல்லாவை ஈமான் கொள்ள வேண்டும். ஏற்கனவே அல்லாவை என்னது ஈமான் கொண்டு வந்தான். எப்படி ஈமான் கொள்ளல, அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று ஈமான் கொள்ளல. எனவே ஆமன் துபில்லா அப்படின்றது எதை என்று சொன்னால் அல்லாவை மட்டும்தான் வணங்குவேன் என நான் ஈமான் கொள்கிறேன். இவர் அந்த அடிப்படையில் இந்த தலைப்பு போடல. முதல் பாடத்துடைய நோக்கமே என்ன, இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்றது. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்றதுக்கு தான் இந்த தலை போற இந்த பகுதியை நல்லா விளங்குறேன். பொதுவா எந்த பாடங்கள்லையும் நம்ம உள்ளடக்கத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தர்த்தீப் சரியா இருக்கணும், இது என்னென்ன செக்ஷன் சரியா இருக்கணும், இல்லைன்னா என்ன செய்யாது, ஞாபகம் நிற்காது. அதான் முதலாவது பாடத்துடைய நோக்கமே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்றது. வுஜூது ரப், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், படைப்ப நாஸ்திகம் அல்ல அப்படி என்று சொல்றது. அதுக்கான தலை போற்றியார். எனவே இங்க அல் ஈமானு பில்லாண்ட அவர் சொன்னது வந்து எதற்காக வேண்டி, இறை படைத்தவனொருத்தன் இருக்கிறான் என்ற அந்த ஈமானுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, அதை சொல்கிறார். அதுல முதலாவது என்ன செய்வார் என்று சொன்னால், அல் அதில்லத்து நக்லியா, அதாவது நக்கல் என்ன, குர்ஆன் சுன்னா ரீதியான ஆதாரங்கள், குர்ஆன் சுன்னா ரீதியான ஆதாரங்கள் அப்படி என்று சொல்லி, முதலாவது இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படி என்பதை குர்ஆன் சுன்னா எப்படி சொல்லுது அப்படி என்ற சில விஷயங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று, முதலாவது என்னன்னு சொன்னால், இறைவனே படைப்பவனை பற்றி அவனே சொல்லி காட்டுறான். படைத்தன் ஒத்த இருக்கணும், படைக்கிறவன் ஒத்த இருந்து ஆகணும் என்பதை இறைவனை என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இங்க நீங்க எல்லா விஷயத்தையும் அக்லியத்தாவே எதிர்பார்க்க கூடாது, எப்படி நிறுவல் ரீதியாக எல்லாத்தையும் எதிர்பார்க்க கூடாது. முதல்ல குர்ஆன் சுன்னாவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோர்ஸ். குர்ஆன் சுன்னாவும் படைப்பவனை பற்றி என்ன சொல்கிறது, படைத்தல் ஒன்று படை, அதாவது படைப்புகளை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எப்படி சொல்கிறது, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது சூரத்துல் அராஃப் 54 நீங்க அதுல பாக்கலாம். சூரத்துல் அராஃப் 54, இன்ன ரப்பகும் அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், உங்களது இறைவன் யார் என்று சொன்னால், வானங்களையும் பூமியையும் படைத்தவன், ஃபி சித்தத்தி அய்யாம், 6 நாட்களில் எவன் படைத்தானோ அவன் தான் உங்களது இறைவன். அப்ப படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், வானங்களை பூமியை அவன் தான் என்ன செஞ்சான், 6 நாள்ல படைத்தான். இந்த இடம் எதை சொல்லுது, ஏகத்துவத்தை விட முதல்ல எதை சொல்லுது, வுஜூது ரப், இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் அந்த வானங்கள் பூமியில என்ன செய்தான், படைத்தான் என்ற செய்தியை மக்களுக்கு சொல்கிறது. அடுத்ததாக சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்னர் அவன் அரசின் மீது ஆகிவிட்டான், பின்னர் அவன் அரசின் பக்கம் உயர்ந்தான், அரசில் ஆகிவிட்டான். யூஹ்ஷில் லைல அன்னஹார யத்லுபுஹு ஹதீஸா, அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இரவை கொண்டு பகலை மூடுகிறான், இரவை கொண்டு பகலை மூடுகிறான். அப்ப இரவு பகலை அவன் தான் என்ன செஞ்சான், படைத்தான். அது தொடர்ந்து வேகமாக அதை தொடர்ந்து கொண்டிருக்க, இரவு போனா பகல், பகல் போனா இரவு என்று தொடர்ந்து என்ன செய்யும், நடந்து கொண்டிருக்கிற இந்த ஏற்பாடை அவன் தான் என்ன செய்தான்? செய்தான். வல் கமர வன் நுஜூப முசஹ்ஹரா திம்பி அம்ரி. அதே போன்று சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை தன் கட்டளையை கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பில் அவன் தான் என்ன செய்தான்? அவைகளை அமைத்தான். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு. அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு குர்ஆனுடைய மிக முக்கியமான வசனம். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு. அலா அறிந்து கொள்ளுங்கள், லஹுல் ஹல்க் படைப்பும் அவனுக்குத்தான், அல் அம்ரு கட்டளைகளும் அவனுக்குத்தான். அவன் தான் படைக்கிறவன், அவன் தான் கட்டளை போடுறான். இதுதான் அவனுக்குரிய இந்த உலகத்துல யாருக்கு அந்த ரைட் என்னது இல்லை. அலா லஹுல் ஹல்க் வல் அம்ரு. அம்ருன்றது ஏவல், ஏவல் என்றது அப்ப இறைவனுடைய வார்த்தை. இறைவனுடைய வார்த்தை படைப்பு அல்ல. ஏ அல்லாஹ் எப்படி சொல்றான்? அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு. படைப்பும் அவனுக்குரியது, ஏவலும் அவனுக்குரியது. அப்படின்னா இறைவனுடைய ஏவல் எதுவும் படைப்புக்குள்ள என்ன செய்யாது? அடங்காது. அப்ப சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தஆலா பரக்கத்து பொருந்தியவன், ரப்புல் ஆலமீன். அவன் உலகத்தாரையும் உலகங்களையும் படைத்தவன். இந்த இடத்துல இறைவன் சொல்றதெல்லாம் எதை தெரியுமா? இறைவன் படைப்பாளன், இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன் தான். வுஜூதுர் ரப், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தியை குர்ஆன் என்ன செய்கிறது? ஒரு அழகான முறையில் சொல்லி காட்டுது. ஒன்று, இது சூரத்துல் ஆராஃப் 54. அடுத்ததாக பாருங்க சூரத்துல் கசஸ் 30, சூரத்து தாகா 14. சூரத்துல் கசஸ் 30, சூரத்து தாகா 14. அதுல என்ன சொல்றான் அல்லாஹு தஆலா? அதாவது இன் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவரை வந்து அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? தூர் சீனாமலையில வைத்து அவரோடு பேசுகிறான். பேசுற நேரத்தில் இறைவன் எப்படி சொல்றான்டா? இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. ஃபஅபுதுனி, என்னை வணங்குங்கள். வஅக்கிமிஸ் ஸலாத லிஸிக்ரி, என்னை ஞாபகப்படுத்த நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதே போல சூரா காசஸ் 30 அல்லாஹ் எப்படி சொல்றான்? யா மூசா, மூசாவே இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் அல்லாஹ், இந்த உலகத்தவரை உலகங்களையும் நான் படைத்தவன். ஆலமீன் அப்படி என்று சொல்றது வெறும் உலகத்தை மட்டும் குறிக்காது, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவற்றையும் படைப்பையும், அதாவது கோளங்கள், கோளங்களில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வது? அது குறிக்கும். அப்ப ரப்புல் ஆலமீன் என்றது உலகத்தாரின் என்றதுல, அந்த உலகத்தாரின் என்று சொன்னாலும் அது அர்த்தம் எல்லா படைப்புகளையும் உள்ளடக்கிற அமைப்பது ஆலம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆலம் என்று அர்த்தம். அப்ப அல்லாஹு தஆலா அந்த இடத்துல என்ன சொல்றான்னா, நான் தான் இந்த உலகத்துடைய ரப்பு. அதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதுதான் இறைவனுடைய ஏகத்துவத்திற்கான ஆதாரமே இது, ரப்பு தான். அதாவது இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை எதிலிருந்து வரும்? அவன் தான் படைத்தவன், அந்த இடத்துல தான் என்ன செய்யும் அது வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, அதாவது சூரத்துல் ஹஷர் 22 தொடக்கம் 24 வரைக்கும். இதுலேயும் அல்லாஹு தஆலா தனது இருப்பை சொல்றான், தனது இருப்பை பற்றி சொல்கிறான். வுஜூது ரப்பன் சொல்லுவான், இறைவனுடைய இருப்பு எப்படி சொல்றான்? ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் அவனை தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை தெரியுமா? அவனுடைய இருப்பு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு பாருங்க, ஹுவா ஆலி, அத ஆலிமுல் கைபி வஷஹாதா, மறைவான விஷயங்களையும் பகிரங்கமாக நடக்கக்கூடியவைகளையும் இறைவன் அறிந்தவன். ஹுவர் ரஹ்மான், அவன்தான் கருணை புரியக்கூடியவன், அருளாளன். ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, மறுபடி அல்லாஹ் திருப்பி அதை சொல்றான். ஆரம்பத்தில் அதை சொல்லிட்டு ஏன் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் இல்லை என்று சொல்லிட்டு மறுபடி சொல்றான், அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. ஹுவல் மலிக் இல்லாஹுவ அல் மலிக், அவன் மன்னன், ஆட்சியாளன். அல் குத்தூஸ், புனிதமானவன். அஸ்ஸலாம், சாந்தியானவன். அல் முஃமின், அல் முஃமின், முஃமின்டா என்ன? பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவன். எல்லா இடத்தையும் எங்களுக்கு முஃமின் சொன்னா நம்பக்கூடியவன் அர்த்தம். இறைவனை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவன். அல் முஹைமின், அதாவது எல்லா விஷயங்களையும் உள்ளார்ந்து பார்க்கக்கூடியவன், எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன் என்ற கருத்தை செய்யும் ஹைமன. அடுத்ததாக அல் அசீஸ், கண்ணியமானவன். அல்லாஹு தஆலா கண்ணியமானவன். அல் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன். அல் முத்தக்கப்பிர், பெருமைக்குரியவன். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு தஆலா தூயவன். அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹு தஆலா தூய்மையானவன். இந்த இடங்கள்ல எல்லாம் உலகத்துடைய படைப்பு விஷயத்தில் இறைவனுடைய எல்லா பகுதியும் சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் சொல்றான். முல்க சொல்றான், ஜப்ர சொல்றான், இவரை இறைவன் அடக்கி ஆளக்கூடியவன் சொல்றான், ஹல்கை சொல்லுகிறான், ரஹ்மத்தை சொல்றான். இதெல்லாமே எதுக்குரியது? வுஜூதுர் ரப், இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்குரிய அந்த அம்சங்களை சொல்லக்கூடிய வசனம் இது. பின்னர் மறுபடியும் அல்லாஹு தஆலா சொன்னான், ஹுவல்லாஹ், அவன் தான் அல்லாஹ். அல் ஹாலிக், படைப்பவன். அல் பாரி, பாரி என்று சொன்னாலும் படைப்பாளன் தான். ஆனா பர என்று சொல்ற எதுக்குன்னு சொன்னா இல்லாமையிலிருந்து படைக்கிற அந்த ஆழ்ந்த கருத்தை என்ன செய்யும்? அது குடிக்கும். அல் பாரி, அல் முசவ்விர், உருவம் கொடுக்கக்கூடிய அவன் தான் இந்த உலகத்தில். இது இறைவன் அது அல்லாஹ்வுல சொல்ற எல்லா சிபத்தை நீங்க எடுத்தீங்கன்னா மனிதன் எதுவும் செஞ்சிடலாம். டிஎன்ஏ பல பெரிய சவால்லாம் விட்டுட்டீங்கிறான் வழங்கிட்டா. எதா இருந்தாலும் இப்படித்தான் வரணும் என்ற அந்த தஸ்வீர் இறைவன்ட்ட தான் ஐயோ. அப்படியே டிசைன் யார்ட்ட ஐயுது? இறைவன்ட்ட தான். என்னமும் செஞ்சாலும் ரிசல்ட் வாரது இறைவனுடைய அமைப்புல தான். மனித இன்னொரு நாங்கள் வந்து எனது ஒரு அமைப்புல வந்து மரபாக்கங்கள் செய்து அல்லது மரபணுடைய இதை வைத்து நம்ம இன்னொன்றை உருவாக்க போகிறோம்னு சொன்னாலும் தஸ்வீர் அங்க இறைவன் சொன்ன தஸ்வீர் அந்த இதுதான் வரும். முசவ்விர் உருவம் கொடுக்கக்கூடியவன் அவன் தான். அடுத்தது லஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா, அவனுக்கு நிறைய அழகான பெயர்கள் உண்டு. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவனை உலகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனை துதிக்கின்றன, அவன் கண்ணியமானவன் ஞானமுடையவன். இதுல வந்து சிலது வந்து ருபூவியா உலுகியால வரக்கூடிய அந்த ஏன்னா ஒரு வசனத்துல எல்லாமே அடங்குமே. ஆனால் இந்த வசனத்துடைய ஆரம்பம் அந்த முக்கியமான சொற்கள்லாம் எதை சொல்லுதுன்னா இந்த உலகத்தை படைத்து ஆளக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தியை இந்த வசனங்கள் உள்ளடக்கிறீங்க. சூரத்துல் ஹஷர் 22 தொடக்கம் 24 வரை நம்ம வளமையா ஓதுறமே சூரத்துல் ஃபாத்திஹா, அதுல என்ன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானுர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இதை எது சொல்லி காட்டுது? இந்த உலகத்துடைய ருபூபியத் இறைவனுடைய கையில இருக்கிறது சொல்லி காட்டுது. உலகத்தாருடைய இறைச்சகனுக்கு எல்லா புகழும். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், மாலிகியோ மித்தி மறுமையினாலுடைய அதிபதி சொந்தம் அவனுக்குத்தான், அவன் தான் இறைவன் என்ற செய்தியை இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுவதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அதே போல அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்பியா 92 இதுல வரக்கூடிய எல்லா வசனங்களும் நாம் சொல்லிரணும். சூரத்துல் அன்பியா 92 என்னை வணங்குங்கள். அதே போல அல்லாஹு தஆலா சொல்ற சூரத்துல் அன்பியா 22 லவ் கான ஃபீஹிமா ஆலிஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்திலே வணங்கப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தால், படைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தால், அல்லாஹு தஆலா சொல்லல வணங்கப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தால், படைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தால் அல்லாஹ் சொல்லாம எப்படி சொல்றான்டா, லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் முஸ்ரிக்கீன்களிடத்தில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் கொஞ்சம் விரிவா பார்த்தோம். அல்லாஹ் அல்லாமல் பல வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வோடு சேர்ந்து இந்த உலகத்திலே இருந்திருந்தால் லஃபஸததா, வானங்கள் பூமி உலகம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், அழிந்து போயிருக்கும். ஃபசுபஹானல்லாஹி ரப்பில் அர்ஷி அம்மா யஸிஃபூன், ஃபசுபஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், ரப்பில் அர்ஷ் அர்ஷுடைய இறைவன், இவர்கள் வர்ணிப்பதை விட்டும் இறைவன் தூய்மையானவன். அப்ப வானத்திலும் பூமியிலும் இறைவனோடு சேர்த்து வணங்கப்படக்கூடிய இன்னொருவர் இருந்திருந்தா என்ன நடக்கும்? நம்ம வழங்கப்படுத்துற மாதிரி அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எது ஒருத்தர் மலை பொலி என்று சொல்லுவான், இன்னொருத்தர் மலை பொலியை வானான்னு சொல்லுவான், அதல்ல. எப்பயும் வணங்கப்படக்கூடிய ஒன்று இருந்தா அடுத்தது என்ன செய்ய தெரியுமா, இறைவனுக்கிட்ட போறதுதான். அதாவது ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பிரின்சிபல் இருந்தால் என்ன பிரச்சனை நடக்கும், ஓர்டர் பிரச்சனை அல்ல, மேலுக்குள்ளவர் கீழே போட்டுரும், அவ்வளவுதான். அந்த எண்ணம் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, ஒன்றில் அடங்கியிருப்பா அல்லது அடக்கியிருப்பா, ரெண்டு ஒன்று தான் நடக்கும். ஒன்றில் மன்னராக இருக்கக்கூடிய எவனும் ஒன்றில் அடங்கியிருப்பா அல்லது அடக்கியிருப்பான், நடுநிலை எவனும் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அடங்கி இருக்கிறதுக்கு காரணம் அவன்கிட்ட பலம் கூட இருக்கும், அடக்கி இருக்கிறதுக்கு காரணம் அவன்கிட்ட பலம் என்ன செஞ்சிருக்கும், குறைஞ்சிருக்கும். உலகத்துக்கு இப்படி ஒரு படங்கப்படக்கூடிய 4 பேர் இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அரசுக்குரியவனை தேடி இவர்கள் போயிருப்பார்கள். என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம், முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம் என்ற இடத்துக்கு இவர்கள் போயிருப்பார்கள். எனவே ஃபசாத் என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும் என்ற அல்லாஹ்வுத்தல. எனவே வுஜூதுர் ரப், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் தான் என்ன செய்யறான், இருக்கிறான், பலர் என்னது இந்த உலகத்தில் இல்லை என்ற செய்தி அந்த வசனம் சொல்லுது. இதெல்லாம் அதாவது குர்ஆனுடைய அதை இவர் என்னடா அதில்லத்து நக்கலியா, குர்ஆன் சுன்னால வந்த ஆதாரங்கள் அப்படி என்ற அடிப்படையில் ஒரு சில ஆதாரங்கள் என்ன செய்யறாரு, முதலாவது வகுத்திக்கிறார் ஒன்று. அதே போல அந்த ஆதாரங்களில் இன்னொரு வகையான ஆதாரம் தான், அதாவது குர்ஆன் சுன்னா வந்த செய்திகள் மூலம் நாங்கள் எடுக்கக்கூடிய ஆதாரங்கள்ல இன்னொரு வகையான ஆதாரம் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இறைவனுடைய இருப்புக்கு குர்ஆனும் சுன்னால் வந்த ஆதார பகுதியை படிச்சுக்கிட்டு போறோம். அதுல ஒரு வகை குர்ஆனுடைய வசனமும் ஹதீஸுடைய வசனங்களும் நான் ரப்பு என்ற இறைவன் என சொல்லக்கூடிய அந்த வசனங்கள். இரண்டாவது வகை என்னன்னு சொன்னதுல கிட்டத்தட்ட 124,000 நபிமார்கள், இவருடைய குறிப்பு இரண்டாவது பகுதி, 124,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்ததாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. அந்த 124,000 நபிமார்களும் என்ன செய்தியை சொன்னாங்க, படைத்தவன் ஒன்று இருக்கிறான் என்ற நம்பித்தான் செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த செய்தியை தான் மக்களுக்கு என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்ப 124,000 பேர் சொல்றதுன்றதல்ல அங்க கணக்கு, 124,000 பேரும் தூய்மையானவர்கள் என்பது வரலாறு சொல்லுது. தூய்மையானவர்கள் 124,000 பேர் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்றாங்கன்னா அது பொய்யாக இருக்கிறது, வாய்ப்பு இல்லை என்றதை சொல்றாரு. இதுல இந்த 124 என்ற 1000 என்ற செய்தி வந்து பலகீனமானது. 124,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்தி வந்து ஹதீஸ் துறையில ஆய்வுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சில உலமாக்கள் வந்து நம்பகமான செய்தி அப்படின்னு சொன்னாலும் பல ஹதீஸ்களை அறிஞர்கள் அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள். 300 தூதர்மார்களும் அல்லது பல லட்சக்கணக்கான நபிமார்களும் என்ற அந்த செய்தி வந்து பலகீனமான செய்தி என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிறைய தூதர்மார்களையும் நிறைய நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு கேள்வி வந்தது, ஏன் வந்து நபிமார்கள் எல்லோரும் அரபுலகத்தில் மட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க வந்திக்கிறாங்க, அப்ப வேற பிரதேசத்துல நபிமார்கள் வரலையே, இது என்ன அப்படின்னு கேள்வி வந்தது. ஒரு அந்த இந்த இடத்துல அதை நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நபிமார்கள் வந்து அரபுலகத்துல மட்டும் வந்து குர்ஆன் சொல்லலை, ஹதீஸும் என்ன செய்யல சொல்லலை. குர்ஆன் ஹதீஸும் அரபுலகத்துல மட்டும்தான் வந்தேன்னு சொல்லலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த உலகத்துக்கு வந்தாரு? அரபுலகத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கன்ஃபார்மா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அரபி அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அரபி அல்ல, அதுல சந்தேகமே இல்லை. அப்படின்னா முதல் மனிதன் அல்லாஹு தஆலா அரபாக தெரிவு செய்யல. முதல் மனிதன் அல்லாஹு தஆலா அரபு மொழியோடு அல்லாஹு தஆலா தெரிவு செய்யல. ஆனா பல மொழிகள் உள்ளவராக இருந்திருக்கலாம், பல மொழிகள் ஒரே நேரத்தில் பெற்றவராக என்ன செய்திருக்கலாம் இருந்திருக்கலாம். ஆனா அரபு கண்டு உள்ள மொழி உள்ளவராக தெரிவு செய்யல. சொர்க்கத்திற மொழி அரபு தான்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. கபிர்ல அரபுல தான் விசாரிக்கப்படும் என்பதற்கு குர்ஆன் சுன்னா ரீதியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது இஸ்லாமிய அகீதாவும் அல்ல. ஆனா ஒரு சில அறிஞர்கள் அந்த மாதிரி இருக்குதா இல்லையான்னு என்ன செஞ்சுக்கிறாங்க, கருத்து முரம்பட்டிருக்கிறார்களே தவிர எந்த செய்தியுமே இல்லை என்று பார்க்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மர்மை நாள் விசாரணை நடக்கும், வலைச பைனஹுமா துர்ஜுமான், மொழிபெயர்ப்பாளர் அங்கே இருக்க மாட்டார் அப்படின்றாங்க. ஒரு ஒரே மொழிதான்டா, மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார் செய்தி வர வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் எல்லா பாசைகளையும் விளங்கக்கூடியவன் என்ற அம்சத்தை என்ன செய்து அந்த இடத்துல அது சொல்லுது. எனவே நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அரபு உலகத்துல மட்டும்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் வாதம் தவறானது. அரபு உலகத்துல மட்டும்தான் அதான் நபிமார்கள் தவறானது. ஒன்று அல்லாவே குர்ஆன் சொல்ற வமா குன்னா முஅத்திபீனா ஹத்தா நபஅத ரசூலா, ஒரு தூதரை அனுப்பாமல் எந்த ஒரு சமுதாயத்தையும் நாங்கள் தண்டிப்பது கிடையாது. ஒரு தூதரை அனுப்பாமல் எந்த ஒரு சமுதாயத்தை நம்ம தண்டிப்பது கிடையாது. அப்படின்னா என்ன, அரபு மட்டுமல்ல எல்லாரையும். நாம் நிறைய நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம், அவர்களில் சிலருடைய செய்தியை உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம், சிலருடைய செய்தியை உங்களுக்கு நாம் சொல்லவில்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்படின்னா என்ன, அவர்களை பத்தி எந்த செய்தியும் உங்களுக்கு இல்லை, நாம் சொல்லவில்லை என்று அல்லாஹ் தஆலா. அதே போல நாம் எந்த தூதரை அனுப்பினாலும் இல்லா பிலிசானி கௌமி, அந்த சமுதாயம் பேசக்கூடிய மொழியில் தான் நாம் அனுப்பியிருக்கிறோம். அப்படின்னா இந்த உலகத்துல ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நபி என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். இல்லா பிலிசானி கௌமி, அந்த சமுதாயம் பேசக்கூடிய மொழியில் நாம் ஒரு தூதரை என்ன செய்திருக்கிறோம் அனுப்பியிருக்கிறோம். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு நபியாக வருவதற்கு முன்னால ஒரு மொழி பிறந்திருந்தால், ஏன்னா மொழி புதுசாக பிறந்திருக்கோம் வாய்ப்பிருக்கு, அதுக்கு முன்னால எந்த மொழியெல்லாம் பிறந்ததோ அந்த மொழி ஒவ்வொன்றிலும் ஒரு நபி என்ன செய்திருக்கிறார் அனுப்பப்பட்டிருக்கிறார். அதே போல அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், வமா அதாவது வமா கான ரப்புக லியுஹலிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், ஒரு ஊர் சீர்திருத்தவாதிகள் இருக்கிற நேரத்தில் அநியாயத்தின் காரணமாக ஒரு ஊரை அழிப்பது கிடையாது இறைவன். அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சீர்திருத்தவாதி இருந்திருப்பார். அதே போல நரகத்தில் நுழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்திலையும் கேள்வி என்ன, உங்களுக்கு ஒரு நபிமார் வரவில்லையா, அலம் யாத்திக்கும் நதீர், உங்களுக்கு நபி வரவில்லையா, காலுபலா வந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பின்னால்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நரகத்துல போடுவான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் உலகத்துக்கே அனுப்பப்பட்டவர் என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை கேட்டு யார் என்னை ஈமான் கொள்ளவில்லையோ. அப்ப அது கூட என்ன, இறுதி தூதுவம் கூட யாருக்கு போய் சென்றடைந்ததோ அவர் மட்டும்தான் என்ன செய்யற, நாளை மறுமையில குற்றவாளியாகப்படுவார். மற்றபடி அல்லாஹு தஆலா அவருக்கு தனி விசாரணை என்ன செய்வான், தனியான முறையில் அது ஒரு அம்சம் நடக்கும் என்பது எங்களோட அக்கீதான என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே இது தவறு. அடுத்தது அரபுலகத்துக்குள்ளதான் அனுப்பப்பட்டாங்க அப்படி என்று சொல்ற அந்த பகுதியில் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, அரபுலகத்துல அனுப்பப்பட்டதுக்காக வேண்டி அரபுலகம்ன்றது என்ன வரையறை, இன்றைக்குள்ள மாதிரிதான் அரபுலகம் அன்றைக்கு இருந்ததா, மூசா சாத்திர மொழி என்ன, இப்ராஹிம் சாத்திர மொழி என்ன, இப்ராஹிம் அரபி அல்ல, மூசா அரபி அல்ல. அப்ப இன்னும் சொல்ல போனா எத்தனையோ மொழி நபிமார்களுடைய வரலாறு அவங்க அரபிகள் அல்ல, அரபு அவங்களுக்கு தெரியாது, அரபு என்பது அவர்களுக்கு தெரியாது. சுலைமான் அரபி அல்ல, தாவூத் அலிஸ்லாம் அரபி அல்ல, ஜக்கரியா அலிஸ்லாம் அரபி அல்ல, மரியம் அலிஸ்லாம் அரபி அல்ல, இவங்கெல்லாம் யாரும் என்னது அரபு மொழியில் உள்ளவங்க இல்ல. எனவே அரபு பிரதேசத்தில் அனுப்பப்பட்டதற்காக அரபி அல்ல என்ற என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதாவது இந்த நிலப்பகுதிகள் அனுப்பப்பட்டதுக்காக அவர்கள் அரபியாக இருந்தார்கள் என்ற கருத்து என்னது இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். சரி, அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஏன் அரபு தூதர்களை மட்டும் அல்லாஹு தஆலா சொல்றான் அப்படி என்றால், இந்த இடத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இந்த உலகத்தை படைச்ச நேரத்தில் படைப்புக்கெல்லாம் லிமிட் இருக்கும், படைப்புக்கெல்லாம் என்ன செய்யும் லிமிட் இருக்கும், அப்படியா இல்ல, எதை எடுத்தாலும் லிமிட் இருக்குது. அப்ப இந்த உலகத்துக்கு இறைவன் ஒரு லிமிட்டை வச்சுதான் படைப்பை அமைப்பான். அப்படி அமைத்த பின்னால படைப்புக்கு எந்த லிமிட்டுக்குள்ள இருக்குதோ அந்த லிமிட்டுக்குள்ள தான் இறைவன் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்துல செய்திகளை முன்வைக்க முடியும். மொழியா உதாரணமாக மனசுல தோன்றக்கூடிய எல்லா எண்ணங்களையும் மொழி பேசாது, மொழி என்ன செய்யாது, பேசாது. ஒரு மனிதன் தூய்மையாக சிறந்த முறையில் ஒரு மொழியை பேசக்கூடிய ஆற்றல் இருந்தாலும், நூத்துக்கு நூறு ஆற்றல் இருந்தாலும், அவனுடைய எண்ணத்தை அவனுக்கு 80% சொல்லலாம், நூத்துக்கு 100% தெரியாது. மொழி ஆற்றல் அப்படியே இருந்தாலும் அவனுக்கு உள்ளத்தை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். இது லிமிட், மொழியுடைய லிமிட் அது. அது எதனுடைய லிமிட், மொழியுடைய லிமிட் அவ்வளவுதான். எனவே மொழியால் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் முடியாது. அதே போல இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா இறுதி தூதுவத்தை தெரிவு செய்யறேன்னு சொன்னா ஒரு சமுதாயத்தை தான் தெரிவு செய்யலாம், ஒரு சமுதாயத்தை தான் என்ன செய்யலாம், தெரிவு செய்யலாம். ரெண்டு சமுதாயத்தை தெரிவு செய்யலாது, ஏன், ரெண்டு மொழியாக என்ன செய்யும், இருக்கும். எனவேதான் உலக லிமிட்டோடு சம்பந்தப்பட்டது. ஒரு சமுதாயத்தை இறைவன் தெரிவு செய்கிறான், இறைவன் இறுதி தூதுவத்துக்கு ஒரு சமுதாயத்தை தெரிவு செய்யறான், நிச்சயமாக அடுத்த சமுதாயங்கள் விட அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அந்த சமுதாயத்துக்கு என்னது, ஒரு ஸ்பெஷலிட்டி இல்லாமல் இறைவன் தெரிவு செய்ய மாட்டான். அப்ப இறைவன் தெரிவு செய்யறான், இறைவன் தெரிவு செய்து தூதுத்துவத்தை அங்க கொடுக்கறான், அந்த மக்களை முதலா தயார்படுத்துகிறான். அந்த தூதுத்துவம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்தாலும், எந்த சமுதாயத்தை கொண்டு அந்த தூதுவத்தை இறைவன் கொண்டு போய் சேர்க்க போகிறானோ அந்த சமுதாயத்தை முதலா இறைவன் என்ன செய்யணும், தயார்படுத்தணும், அவர்களை அதுக்கு தகுதியுள்ளவர்களாக ஆக்கணும். அவர்களை தகுதியுள்ளவராக ஆக்குற நேரத்தில் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற முறையில தான் இறைவன் என்ன செய்யணும், பேசுறேன். எனவே அரபு சூழலை பேசுறான், அரபுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறான், அரபு சமுதாயம் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை பேசுறான், அரபு சமுதாயத்துக்கு வந்த தூதர்களை பற்றி இறைவன் பேசுறான். பேசிட்டு இறைவன் சும்மா நிக்கல, அடுத்து என்ன சொல்றான், இவர்கள் மட்டுமல்ல தூதர்கள், இவர்கள் மட்டுமல்ல தூதர்கள், எத்தனையோ மொழியை நம்ம தூதர்களை அனுப்பியிருக்கிறோம், எத்தனையோ மொழி நம் வேதங்களை இறக்கி இருக்கிறோம் என்ற செய்தியெல்லாம் இறைவன் சொல்றான். எனவே ஒரு சமூகம் எங்களுக்கு என்ன முக்கியம்டா, அந்த தூதர்களை சொல்லாதனால படிப்பினையில எதுவும் குறைஞ்சு போகல எங்களுக்கு, எல்லா படிப்பினையும் எங்களுக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. எனவே அரபுத்துவத்தில் மட்டும்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அந்த வாதம் என்னது, அது பொருத்தமான வாதம் இல்லை, அது ஏதாவது ஒரு நோக்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு வாதம். இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால், அப்போ எனவே இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம், உலகத்தில் தூய்மையான அதாவது 100,000 மேற்பட்டவர்கள், பல லட்சங்களுக்கு மேற்பட்டவர்கள் இந்த உலகத்துக்கு நபிமார்களாக வந்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய பொதுவாக தூதர்களுடைய வரலாறு தூய்மையானது, அவங்க ஒவ்வொருவரும் இதை நம்பினார்கள் என்பது இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். தூய்மையற்றவர்கள் 100,000 பேர் நம்புறதல்ல, தூய்மையான வாழ்க்கை கொண்டவர்கள், புத்தியிலையும் மிகவும் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் இறைவன் ஒருவன் இருக்கிறான் சொல்றதுன்றது ஒரு பலமா இல்லையா. எனவே இது ஒரு ஆதாரம், அதாவது நக்லியத்தான, அதாவது குர்ஆன் சொன்னால வந்த ஆதாரங்கள்ல உண்டு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லக்கூடிய அவர் என்ன செய்யறாரு, இரண்டாவது பகுதியை போடுறாரு. இவருடைய நோட்டு தான் இங்க முக்கியம். அடுத்து என்னன்னு சொன்னால், மூன்றாவது என்ன போடுறாருன்னு சொன்னால், ஈமானுல் பலாயின மினல் பஷர், மலாயினடா மில்லியன், பலாயினடா பில்லியன், விளங்கிட்டா, பில்லியன் கணக்கான மக்கள் இறை இருப்பை நம்புகிறார்கள் உலகத்தில். இறை இருப்பை என்ன செய்யறாங்க, இறைவன் ஒருவன் இருக்கிறான், இந்த உலகம் படைக்கப்பட்ட என்று சொல்லி என்ன செய்யறாங்க, பல பில்லியன் கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யறாங்க, நம்புறாங்க. அதுல தூய்மையானவர்கள் பலர் உள்ளடக்கம், தூய்மையானவர்கள் பலர் உள்ளடக்கம், புத்தியில நல்ல சிறந்து சிந்திக்கக்கூடிய பலர் அதுல உள்ளடக்கம். இந்த செய்தி எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்குது, இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது உண்மை என்ற செய்தியை இந்த குர்ஆனும் சுன்னாம் என்ன செய்கிறது, அந்த செய்தியை எங்களுக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக வந்து நான்காவது போடுறாரு என்னன்னா, இஹ்பாருல் மலாயின மினல் உலமா, படித்து அறிஞ்சு தெரிந்தவர்கள், மில்லியன் கணக்கான அறிஞர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, இவர்கள் கூட இதை நம்புறாங்க, இதை நம்புறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்ச, நம்பிக்கை ஒரு ஆதாரம், அதாவது நூல்கள்ல வந்த செய்திகள் மட்டுமல்ல ஆதாரம், நம்பிக்கை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆதாரம், அதனுடைய அமைப்பு, அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய சூழலை வைத்து. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய ஆதாரம்ன்றதை நம்ம சில இடங்கள்ல விட்டுறோம். இந்த உலகத்துல யாருக்கு ஆதாரம் என்பது பெரும் ஒரு கிரௌடு, மசாயலாக இல்ல, இபாதத்துல இல்ல, மத்த விஷயங்கள்ல இல்ல, ஒரு இருப்பை ஏற்றுக்கொள்ற விஷயத்துல இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையான ஒரு சமுதாயம், புத்தியிலையும் சிறந்த நம்பிக்கையிலையும் சிறந்த ஒரு சமுதாயம் ஒரு விஷயத்தை நம்புறது இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். இந்த உலக மறுமை நாள் இருக்கிறது அப்படி என்பதை இந்த உலகத்துல இஸ்லாமியர்கள் ஒரு 160 கோடின்னு வைங்க, கிறிஸ்தவர்கள் 200 கோடின்னு வைங்க, 360, யூதர்கள் ஒரு 3 கோடின்னு வைங்க, 363, எல்லாம் ஒரு 400 கோடி பேர் என்ன செய்யறாங்க, நம்புறாங்க. இந்துக்கள் ஏதோ விதமாக மறுமை நாளை என்ன செய்கிறார்கள், நம்புகிறார்கள். எப்படியோ 500 கோடிக்கு மேற்பட்டவர்கள் மறுமை நாள் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துல நம்புறாங்க. எப்படி நம்பிக்கை என்பதா குர்ஆன் சொன்னா சீர்திருத்ததே தவிர, அந்த இடத்துல குர்ஆன் சொன்னா எதை மறுக்கல, இதை மறுக்கல. அதே போல 500 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இறைவனுடைய இருப்பை என்ன செய்யறாங்க, நம்புறாங்க. எப்படி அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சீர்திருத்தே தவிர, அந்த நம்பிக்கை பொய்யன்னு குர்ஆன் சொன்னா என்ன செய்யல, சொல்லல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவர் இப்படி ஒன்று வாழ்ந்தாரு, அவர் இப்படி எல்லாம் இருந்தாரு கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவர் இருக்கிறான் என்னது குர்ஆன் சொன்னா சொல்லுதே தவிர நம்பிக்கை முறை என்ன, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார் என்பதை குர்ஆன் சொன்னா மறுக்கல, எதை மறுக்குது, அவருடைய முறைமை என்ன, செய்யுது இப்படி நம்ப கூட, நீங்க இப்படித்தான் நம்பணும் என்ற மாதிரி இப்படித்தான் நீங்க எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். அதே போல நம்பிக்கை தான் வாழ்க்கைன்றதுக்கு பல ஆதாரங்கள் எங்களை வாழ்க்கையில இருக்குது. உதாரணமாக நம்ம வந்து தாய் தந்தையை நம்புறோம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நம்புறோமா இல்லை, பேர்த் சர்டிஃபிகேட் பார்த்து நம்புறோமா இல்லை, எப்படி நம்புறோம், நம்பிக்கை தான் எங்களோட பெரிய ஒரு ஆதாரம், எவ்வளவு வெளிவான ஆதாரம் அது, இதுவரைக்கும் அறிவியல் பூர்வமாக தான் நம்பிட்டு இருக்கிறோம், அதை ஒரு ஆள் ஆய்வு செய்யணும்னு சொல்றாரு, எப்படி நம்ம அறிவியல் பூர்வமாக தான் எதையும் நம்பணும், எனவே அந்த அடிப்படையில் தாயை தந்தையை நம்ம அறிவியல் டெஸ்ட் பண்ணி தான் நம்புவோம்னு அவனை முதலாக என்ன செஞ்சிருவோம், இவன் இந்த சமுதாயத்துக்கு லாயக்கு இல்லாதவன், ஆனால் அவன் அறிவுபூர்வமான வாதம் தான் வைக்கிறான், என்ன தாய் தந்தையை நம்புவது கூட நம்ம உறுதிப்படுத்திய பின்னால் தான் என்ன செய்யணும், நம்பணும்னு ஒத்தன் சொன்னான்னு அது அறிவுபூர்வமான வாதம் தான், ஆனால் இந்த சமுதாயம் என்ன செய்யாது, அதை ஏற்றுக்கலாது. ஏன், சில இடத்துல நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர் இந்த ஒரு செய்தியை போற முத்தாப்ப எத்தனை பாயிண்ட் வச்சுக்கிறாரு, குர்ஆன் சுன்னா ரீதியாக நான்கு, ஒன்று குர்ஆன் சுன்னால இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இரண்டாவது நபிமார்களுடைய செய்திகள், மூன்றாவது பல பில்லியன் கணக்கான மக்களுடைய நம்பிக்கை, நான்காவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய புத்தி சுவாதனம் உள்ள நல்ல சிந்திக்க தகுந்த அறிஞர்களுடைய நம்பிக்கை, இந்த நாலு செய்தி என்ன செய்யறாரு அவர் வந்து இந்த இதில் சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த நாளும் குர்ஆன் சுன்னா ரீதியாக இறை இருப்பை சொல்லக்கூடிய விஷயங்கள், இறை இருப்பை சொல்லக்கூடிய விஷயங்கள் அக்கைதாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்ததாக இரண்டாவது என்ன பதிகிறார் என்று சொன்னால், இறை இருப்பை சொல்லக்கூடியதுல குர்ஆன் சுன்னா ரீதியாக அப்படின்னா குர்ஆன் சுன்னா சிந்தனைக்கு பொருத்தமா தான் என்ன செய்யும் பேசும், அதே நேரத்தில் குர்ஆன் சுன்னாவில் வராத ஆனால் சிந்தனையின் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிந்த சில ஆதாரங்களை என்ன செய்யறாரு முன்வைக்கிறார், சில ஆதாரங்களை முன்வைக்கிறார். அது என்ன அப்படி என்று சொன்னால், முதலாவது இந்த உலகத்திலே வித்தியாசமான படைப்புகளும் விதம் விதமான அமைப்புகளும் இருப்பது, படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தியை என்ன செய்கிறது எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது அப்படி என்றார். எப்படி வித்தியாசமான அமைப்புகளும் விதம் விதமான முறைமைகளும் இந்த உலகத்திலே இருப்பது, படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்து. ஏன்னு சொன்னால் பொதுவாக இந்த உலகத்திலே படைப்புகள் படைப்புக்கூட அற்புதத்தை நம்ம பார்க்கிற நேரத்தில் அது வந்து நிச்சயமாக என்ன, நம்ம சர்வசாதாரணமாக இயல்பாகவே சாதாரண ஒரு விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றாருன்னு சொன்னால் பாருங்க, அதாவது ஒரு வார்த்தை சொல்றாரு குள்ளு, அதாவது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் சாதாரணமான ஒரு முடி கூட நம்ம கண்டாலும், சாதாரண ஒரு நூலை ஒரு கயிறு முடியை காண்றோம், இதை கண்டாலும் கூட எங்களை மனசில் என்ன வருதுன்னா இதை வந்து என்னது கயிறு யாரோ நெய்திருக்கிறார்கள் என்ற சிந்தனை என்ன செய்கிறது வருகிறது. யாராவது சாதாரண ஒரு ட்ரெஸ் துணை நம்ம காண்றோம் நீங்களே ஒரு துணி, இதை கண்ட உடனே மனதில் இயல்பில் எப்படி வருதுன்னா இது நெய்யப்பட்டது அப்படின்ற இயல்பு வருது. சாதாரண வீதியில எரியப்பட்ட சின்ன சின்ன மனிதன் உருவாக்கிய விஷயங்களை காண்ற நேரத்தில் கூட இது யாரோ செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளுக்கு உணர்வு வருதுண்டா, இவ்வளவு வித்தியாசமான பன்மடங்கான ஆற்றல் கொண்ட பலவிதமான அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கிய இதெல்லாம் சும்மா உருவாகிறதுன்றது எந்த வகையில எனது அக்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வாதம் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்வோம், இதுதான் மனிதனுடைய சிந்தனை அப்படின்னு என்ன செய்யறாரு முதலாவது ஒரு செய்தியை நம்ம படிச்சது தான், முதலாவது ஒரு செய்தியாக அவர் என்ன செய்யறாரு முன்வைக்கிறார். இரண்டாவதாக என்ன செய்யறாருன்னு சொன்னால் இறை வேதம் என்கின்ற ஒன்று நமது கையில் இருக்கு, இது ஒரு அக்களியத்தான ஆதாரம், இறை வேதத்தில் உள்ள விஷயங்கள் இறைவனுடைய செய்திகள் அது இரண்டாவது, ஆனா இறைவனுடைய வேதம் என்கின்ற ஒன்று இறைவன் பேசிய வேதம் எங்களை கையில் இருக்கிறது தானே, இது மிகப்பெரிய சிந்தனை ரீதியான ஒரு ஆதாரம். எப்படி என்று சொன்னால் இப்ப குர்ஆனுடைய சவாலை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குர்ஆன் சவால் விடுது என்ன, முடிந்தால் இந்த குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு. இப்ப நிறைய எங்கள மக்கள் நிறைய எப்படி விளங்குவாங்கன்னா அது விஞ்ஞானத்தை சொல்லுது, எதை சொல்லுது சயின்டிபிக்கலா ஒன்னும் சொல்ல இயலாது, இறைவன் மட்டும்தானே முன்னறிவிப்பை என்ன செய்யலாம் சொல்லலாம், அது மட்டுமல்ல அப்படின்னு காலத்தில் குர்ஆன் இப்படி சவாலாக இருந்தது, அங்கெல்லாம் இப்படியான சயின்ஸுடைய கண்டுபிடிப்புகள் இன்வென்ஷன் எதுவுமே வெளியே வராத காலம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இது சவாலாக இருக்கு தெரியுமா, உலகத்தில் யாருக்கும் இப்படி ஒரு புத்தகம் போடல, எப்படி தெரியுமா ஒரு புத்தகம் வெளிவருதுன்னு வைங்க, ஒரு பிரஸ்ல இருந்து நான் தான் வானங்களை படைத்தேன், நான் தான் பூமியை படைத்தேன், அந்த நைல் நதி ஓடுது எகிப்தில் அதே நான் தான் என்ன செஞ்சேன் உருவாக்கினேன், இந்த எவரெஸ்ட் மலை அதை நான் படைச்சேன்னா அந்த புத்தகத்தை பிரஸ் முதல்ல எடுக்க மாட்டான், முதலாவது ஃபேமிலியில் அவன் வாழையில, அதுக்கு பிறகு யாரு அந்த புத்தகத்தை எழுதுறானே அவன் அந்த குடும்பத்தில் வாழையிலாது, ஊரில் என்ன செஞ்சுருவாங்க பார்த்தோன்னே சிரிப்பு வரும் அவனை பார்த்தோன்னு, இவன் தான் அந்த கிறுக்குத்தனமான ஒன்று எழுதினானே அவன் தான், ஏன் உலகத்தில் யாருக்கும் செய்யலாத விஷயம் அது, அதான் சவால் குர்ஆனுடைய, குர்ஆனுடைய சவால் என்னடா, இது இறை வேதம் இல்லாத விட்டால் நீங்கள் இறைவன்ட்டு ஒரு வேதத்தை கொண்டு வாங்க, நீங்கள் நம்புறீங்களா ஒரு இறைவன் அவன்கிட்ட இருந்து ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் சவால், ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குங்கன்றது அதுதான் அந்த சவால், உங்களுக்கு செய்ய யாருக்கும் செய்யலாது ஏழு கடல்களை நான் தான் படைத்தேன் அப்படி சொல்லுமா? யாருக்காவது சொல்ல இயலாது. அது யாருக்கு சொல்ற தைரியமும், அது 170 கோடி மக்கள் வாசிக்கிற இடத்துக்கு யார் சொன்னா வரும் தெரியுமா? யார் உரிமையாளனோ அவன் சொன்னா தான் வரும். இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கண்டா, சாதாரணமான ஒரு புத்தகம் எழுதுறான்னு இன்னொத்த புத்தகத்தை கொப்பி அடிச்சு இது ஏண்ட புத்தகம் எழுதினாலே மாட்டிடுறாங்க. படைப்பெல்லாம் விடுங்க, சாதாரணமான ஒரு கட்டுரை, ஒரு பத்திரிகையில வந்த கட்டுரை, அதை அப்படியே கொப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு புக்கா போட்டான்னு வைங்களேன், இது இவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஒரு பத்திரிகையில வந்து அப்படி போட்டு இவன் பேரை போட்டான். எதுக்கு? ஒரு ஆர்டிக்கலுக்கு, ஒரு கட்டுரைக்கு. பானங்கள் பூமியில கொப்பி அடிக்கணுமா? அப்ப இயலாது. இந்த உலகத்துல அது நடக்கவே நடக்காது. அதனாலதான் இறைவன் சவாலாக சொல்லி காட்டுகிறான், முடிந்தால் இதே போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள். ஒரு வசனத்தை, இந்த சவாலை கூட யாருக்கு பொய்க்கு கூட எழுத, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சவாலுக்கு எழுதலாம் தானே, எழுத இயலாது. எழுத சொல்லுங்க, அந்த ஒரு புத்தகத்தை எழுதிட்டு முடிந்தால் இதை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கன்னு சொல்லவே இல்லாது. ஏன்? முதல்ல நீ சொன்னதே பொய் என்ன செஞ்சிருவான், அந்த சமுதாயம் தூக்கி போட்டுரும். அதே போல நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் என்று சொல்லி ஒரு செட்டப்புக்கு சொல்லி இருக்கலாமே அப்படின்னு அந்நியர்கள் கேட்கிறாங்க. மூளை இல்லாத கேள்வி. ஏன் மூளை இல்லாத கேள்வி என்றா, அப்படின்னா எல்லா புத்தகத்துக்கும் அவன் அவன் போட்டிருப்பானே. 300 என்ன போடுறா தெரியுமா? இந்த புத்தகத்தில் மனிதன் அடிப்படையில் தவறுகள் நடந்திருக்கலாம், சுட்டி காட்டினால் தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வேன். ஏன் அப்படி போடுற? நீங்க பெருமையை அழிந்தாண்டு வை. இந்த புத்தகத்தில் எந்த தவறும் இல்லை நான் உறுதிப்படுத்த சொல்றேன்னா, இவன் ஒரு சிந்தனையாளன் இல்லைன்றத முதலாவதே மக்கள் என்ன செய்றாங்க, அதை சொல்றாங்க. ஹதா, தவறு உண்டு என்று ஏற்றுக்கொண்டால் தான் மனிதன். அதை எவனாவது ஏற்றுக்கொள்ளலைங்களே, அந்த இடத்துல அவனை பத்தி என்ன செய்யுது, பிரச்சனை உண்டாயிருந்த உலகத்துல யாருக்கு அந்த சவால் உடையல. நான் எந்த தவறு என் வாழ்க்கையில் தவறு விடாது என்று சொன்னாலே மக்கள்கிட்ட கண்ணில் என்ன செஞ்சிடறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. அல்லாஹ் தஆலா வச்ச ஒரு விதி அது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம், லா ரைப ஃபீ, இதுல சந்தேகமே கிடையாது. இதுல சந்தேகமே கிடையாது. சொல்லட்டும் பாபா, சும்மா சொல்லட்டும். சவால் அல்லாஹ் என்ன சவால் விடுறான் தெரியுமா? லா ரைப ஃபீ, இதில் சந்தேகமே இல்லைன்னு சும்மா எழுதுங்க. முடிஞ்ச ஒரு புத்தகம் போட்டு பாருங்க, ஒரு நோட்டீஸ் போட்டு பாருங்க. இல்லை, ஒன்றுல சொல்லலாம், இந்த முடிவில் சந்தேகம் கிடையாது, இந்த விஷயத்தில் சந்தேகம் கிடையாது, இப்படி சொல்லலாமே தவிர எது சொல்லலாது. ஒரு டோட்டல் புக்கை எழுதிட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லை, 100க்கு 100 உண்மை, எழுத்து மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லு, கருத்து மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லு, புத்தகத்தில் எந்த மிஸ்டேக்குமே என்னது இல்லை என்று எவனாலும் சொல்ல முடியாது. சொன்னானே நடந்துடும், அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளான ஒரு அம்சமாக என்ன செஞ்சிடும், ஆகிறத பார்ப்போம். இதுதான் சவால், இதுதான் குர்ஆனுடைய சவால். எனவே தான் குர்ஆன் என்ன சொல்லுது, தௌராத்தை வேதம் என்று ஏற்றுக்கொள்கிறது, பைபிளை வேதம் என்று ஏற்றுக்கொள்கிறது. இன்றைக்கு எதெல்லாம் இறைவன் என்று பேசப்படுகிறதோ அதெல்லாம் வேதம் என்று குர்ஆன் என்ன செய்து ஏற்றுக்கொள்கிறது. ஏன் ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க? அப்படி யாருக்கும் பேச இயலாது. எந்த வேதமாக இருந்தாலும் இறைவன் பேசுகிற அமைப்பில் இறைவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம், இந்த உலகத்தில் பேசலாம். ஆனால் அவைகள் சிதைக்கப்பட்டன என்று குர்ஆன் சொன்னா என்ன செய்யுது சொல்லு, சிதைக்கப்பட்டிருக்குது, கூட்டி இருக்கிறாங்க, குறைத்திருக்கிறார்கள், மாற்றி இருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் காரணம் அதுல நிறைய பிழை உண்டு, முன்னுக்கு பின் முரண் உண்டு, அதுல ஆபாசம் உண்டு அப்படின்னு குர்ஆன் சொன்னா என்ன செய்கிறது சொல்கிறது, இறுதி வேதத்தை நான் தந்திருக்கிறேன், இதுல தவறு என்ன செய்யாது, வராது, மாற்றங்கள் வராது, கூட்டல்கள் குறைத்தல் வராதுன்னு சொல்லுது, அவைகளை வேதங்களாக ஏற்றுக்கொள்ள சொல்லுது. எனவே இந்த உலகத்துல குர்ஆனும் சுன்னாவும் எதையெல்லாம் வேதங்களாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறதோ அதை தவிர வேதத்துல இஷ்டம் எதுவும் இல்லை. அதை தவிர, அவைகளை தவிர வேதத்துடைய இஷ்டம் இல்லை, இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, வலவ் தகவல அலைனா பஅதல் அகாவி, இந்த உலகத்துக்கு இறைவன் கொடுத்த ஒரு உத்தரவாதம், எங்கள் மீது நாம் சொல்லாததை யாராவது எடுத்து கட்டுவார்களாக இருந்தால், இந்த உலகத்தில் எவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை, யாராவது ஒருவன் இறைவன் சொல்ற மாதிரி இட்டு கட்டி ஒரு புத்தகத்தை வெளியிட்டானுங்களே, அழிஞ்சிருவான் இந்த உலகத்துல. என்ன செஞ்சிருவான், வலவ் தகவல அலைனா பஅதல் அகாவி லஅகத்னா மின்ஹு பில் யமீன் தும்ம லகதனா மின்ஹுல் வதீன், பிடரின் நரம்பை வெட்டி எரிஞ்சிருவான்றால முடிச்சிருவான். யாருக்கு சொல்றான்? அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான். எனவே வுஜூது கலாமிர் ரப், இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு மத்தியில் வாழ்வதற்கிறது, இறைமை ஒன்று இருக்கிறது, இறை படைத்தொருவன் இருக்கிறான்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் அதை புரிந்து கொள்ள உள்ளடக்கம். இரண்டாவது அதில் பேசக்கூடிய வார்த்தை, நீங்க எப்பயும் பாருங்க, குர்ஆன் வந்து நம்மளுக்கு அதை எப்படி படுது தெரியுமா, ஏன் அல்லாஹ் தஆலா இதை திருப்பி திருப்பி சொல்றான் அப்படின்னு புரியாம நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, அதுல பெரிய அழுத்தமே இருக்கிறது. நான் தான் வானத்தை படைத்தேன், நான் தான் பூமியை படைத்தேன், நான் தான் சூரியனை படைத்தேன், நான் தான் சந்திரனை படைத்தேன், நான் தான் கடல்களை படைத்தேன், நான் தான் இந்த உலகத்தில் வீதிகளை அமைத்திருக்கிறேன், நான் தான் உங்களுக்கு நீர் தருகிறேன், நான் தான் உங்களுக்கு நெருப்பை தருகிறேன், நான் தான் உங்களுக்கு குழந்தை தருகிறேன், இதெல்லாம் இறைவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்படி யாருக்கும் சொல்ல முடியாது, இப்படி யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால தான் திருப்பி திருப்பி இறைவன் சொல்றேன், இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் தான். ஆனால் நீங்கள் இயல்பாக இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இதை இயல்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்தியை இறைவன் செய்கிறான். அந்த இடத்துல சொல்லுகிறான், இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம், அக்லியத்தான ஆதாரம். இரண்டாவது ஆதாரமாக போடுறாரு, வுஜூதி கலாமிஹி அஸ்ஸ வஜல்ல பைன ஐதீனா, இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு மத்தியில் வாழ்வது அக்கலியத்த ரீதியான சிந்தனை ரீதியான மிகப்பெரிய ஆதாரம். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான பெரிய ஒரு ஆதாரம். ரைட். மூன்றாவதாக, வுஜூது ஹாதன் நிதாம தகீக் அல் முதமத்தில் ஃபி ஹாதிஹி சுனனில் கௌனிய ஃபில் கல்கி வத் தக்வீன், இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இது இறைமைக்கான ஒரு ஆதாரம். சுபஹானல்லாஹ், இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் ஒரு சிஸ்டம் இருக்கு. 1950 முன்னால் இருந்த கோழி வேற, 1950 பிறகு இருந்த கோழியோட சிஸ்டம் வேறன்ற எதுவும் இல்லை. என்ன பிரொய்லர் கோழியாக இருந்தாலும் சரி, முட்டையில டேட்டா மாத்திரலாமா? ஏழாவது முட்டைக்கு 18 நாள் தொடங்க 21 நாள் தான், என்னமும் செஞ்சிடலாம். முட்டை அதாவது கருத்தரிப்பதற்கு என்ன இன்றைக்கு செய்யறாங்க தெரியுமா? புரிஞ்சுக்கணும் நல்லா நன்றாக. இன்றைக்கு என்ன செய்யறாங்க, அதாவது அந்த தாய் இல்லாமல் கோழி இல்லாமல் என்ன செஞ்சிடலாம், முட்டையை வந்து கருத்தரிக்க செய்யலாம், டேட் மாத்திரலாம், சிஸ்டத்தை என்ன செய்யலாது மாத்தல. அது 18 நாள் தொடக்கம், 21 நாள் வரைக்கும் அது வெப்பத்தில் இருக்கணும், அப்பதான் என்ன செய்யும் அது, அதாவது குஞ்சு உண்டாகும் என்ற அந்த சிஸ்டத்தை என்ன செய்யலாது மாற்ற முடியும். எவ்வளவு முன்னேறலாம், மர பண்ணுவோம் அதான் இதெல்லாம் என்ன செஞ்சிடலாம், செய்து முடிச்சிடலாம். செஞ்சு முடிச்சாலும் அந்த 9 மாசம் தொடக்கம் 10 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், குழந்தை உருவாகுது. வெயிட் பண்ணணும், குழந்தை உருவாகுவதற்கு எந்த சிஸ்டத்தை போட, 1 மாதத்தில் குழந்தை எடுத்து தருகிறேன் எவனுக்கு மாத்தலாது. நல்லா புரிஞ்சுங்க, அஜல் யாருங்க அடிக்கல இந்த உலகத்தில், இதான் பிதாயத், இதான் நிஹாயத், இதான் ஆரம்பம், இதான் முடிவு, இதான் ஸ்டார்டிங், இதான் எண்டிங். மாத்த இயலாது. இந்த உலகத்தில் எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அதுல என்ன செய்யலாது, மாற்ற முடியாது. அதே போல சூரா மாற்ற முடியாது. உவல்லதி யுசவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃபயஷா, அவன் தான் உங்களை கருவறையில் வடிவமைக்கிறான் அவன் விரும்பியது போன்று. இதுல மாற்றம் செய்யலாது. இந்த இடம் இருக்குதே, இந்த உலகத்தில் உள்ள எந்த சிஸ்டத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஏன் நான் இதை சொன்ன, அண்மையில் வந்து ஒரு வருடம் அல்ல 2 வருடங்களுக்கு முன்னால அதாவது பிபிசியில் ஒரு செய்தி வந்தது, புதிய உயிரி, அதான் என்ன செய்யறா, ஒரு புதிய செல் ஒன்றை உருவாக்கிட்டோம், புதிய ஒரு செல்லை விஞ்ஞானிகளே சேர்ந்து உருவாக்கிட்டான். ஆனால் பிபிசியில தெளிவாக போட்டிருந்தான், அதை இந்த நாஸ்திகவாதிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா, அதை எடுத்து போட்டு பாத்தீங்களா, இறைவன் இல்லை எடுத்து பெரிய ஆதாரத்தை கொண்டு வந்துட்டு மட்டத்தனமான ஒரு செய்தி என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து வச்சாங்க. இறைவன் இல்லை என்பதற்கு பெரிய ஆதாரம் என்ன, இன்றைக்கு டிஎன்ஏ பத்தி என்ன செய்யறாங்க, இந்த அடிக்கடி இந்த HGP ப்ரொஜெக்ட், ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யறாங்க. அது என்னன்னு சொன்னால், அதில் உள்ள அந்த குரோமோசோன்கள், அதில் உள்ள அந்த மொலக்கியூல்ஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே புள்ளி, அதெல்லாம் வாசிச்சு ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், 10-15 வருடங்கள் போகுமா, அதெல்லாம் ரீட் பண்ணினா அந்த டிஎன்ஏக்குள்ள உள்ள குரோமோசோன்களில் உள்ள அந்த இதெல்லாம் ரீட் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா, அது வந்து எப்படி ஒரு செல்லுடைய கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்றத என்ன செஞ்சிடலாம், நம்ம உருவாக்கிடுவோம், அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோம், அப்ளை பண்ணி இன்னொன்று உருவாக்குவோம் அப்படின்றலாம் பெரிய சவால் விட்டு என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இதுல நான் இப்போ படித்த அளவுக்கு சொல்றேன், ஏன்னா நாங்கள் அந்த துறையில் உள்ளவர்கள் அல்ல, அந்த பகுதியை வாசித்த அளவுக்கு நான் சொல்றேன். அப்படி ஒரு சவால் விடுறாங்க, சவால் விட்டுட்டு புதுசா ஒரு டிஎன்ஏ உருவாக்கிட்டோம், அந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு அந்த டிஎன்ஏ நம்ம புதுசாக செஞ்சுட்டோம், அதே கெமிக்கல் சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஆனா அதுல தெளிவா போட்டிருக்கேன், அந்த உயிர் இருக்குது, அதாவது அது வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அது வாழ்றதுக்கான செக்ஷனை நாங்கள் என்ன செஞ்சோம், இன்னொன்றுலேயும் தான் போட்டோம். நபியே, உங்களிடத்தில் உயிரை பற்றி கேட்கிறார்கள், சொல்லுங்கள், உயிர் எனது காரியம், அது எனது காரியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அறிவு கொஞ்சம் தான் என்று சொல்லுங்கள். உலகத்தை படைச்சிடலாம், எலக்ட்ரிக்கல கொடுத்து ரோபோவை அனுப்பலாம், உனக்கு உசுறு கொடுக்கல, எப்படி அமைக்கிறான் இப்ப இன்றைக்கு, எந்த ஒண்ணுக்குன்னா சென்ஸ் உள்ள ரோபோ அமைக்க போறாங்களா, வழங்கிட்டானே. அப்ப சென்ஸ் உள்ள ரோபோ உனக்கு அமைச்சாலும் என்ன செய்யணும், எலக்ட்ரிக், அதுக்கு கரண்ட் நீ கொடுக்கணுமே, உனக்கு உயிர் கொடுக்க இயலாது. உயிர் கொடுத்தல் என்பது என்ன, இவ்வளவு நீ செஞ்சிட்டாய் தானே, அப்படி சென்ஸ் உள்ள மாதிரி எல்லாம் செய்யறா தானே, டோட்டலா செஞ்சு முடிச்சுட்டா தானே, ஏன் உயிரை உனக்கு செய்யலாம இருக்குது. அங்க இறைவன் என்ன செஞ்சுக்கிறான், அதை வைத்திருக்கிறான், அஜல் இறைவன் வைத்திருக்கிறான். எனவே இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம், இந்த உலகத்துடைய ஒரு சிஸ்டம், இந்த உலகத்துடைய ஒரு சிஸ்டம், ஒரு முறைமைக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். இந்த உலகத்துடைய எல்லாமே உமமுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற சமூகங்களை அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, அதாவது அவன் தான் எல்லா விஷயங்களையும் படைத்து சும்மா அதுக்கு அதாவது வழியை காட்டினான். உதாரணமாக ஈய இறைவன் படைக்கிறான், தேனிய இறைவன் படைக்கிறான், எல்லாம் படைச்சிட்டு இப்படித்தான் வாழணும்னு சிஸ்டம் அதுக்கு என்ன செய்யுது கிடைக்குது, அதே மாதிரி அது வாழுது. அன்றைக்கு இப்படிதான், இன்றைக்கும் அப்படித்தான். அப்படித்தான் மனிதனுக்குத்தான் அல்லாஹுத்தாலா இந்த டெவலப் அறிவை கொடுத்துக்கிறான், சிந்தனை அறிவு. அதனால அல்லாஹுத்தாலா பிறக்கிற நேரத்தில் அது இல்லாமல் படைச்சிடுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிறக்கக்கூடிய மனிதனுக்கு எந்த அளவுக்கு மட்டமாகிதுன்னா ஆடு மாடை விட மட்டமாக தான் இருக்குது. அப்படித்தானே, ஒரு கன்று பிறந்த உடனே என்ன செஞ்சிருது, தாயை தேடி ஓடிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு, அப்படியா இல்லையா? தாய்க்கு ஒரு நம்பர், குழந்தைக்கு ஒரு நம்பர். அப்பதான் தாய்க்கு குழந்தைய கண்டுபிடிக்கலாம், குழந்தை இதென்று கூட்டிட்டு போய் ஜாயின் பண்ணலாம். ஆனா எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா, அப்ப இந்த ஃபார்ம்ல அங்கெங்கெல்லாம் நம்பர் போட்டு வச்சுக்கிறதே கூட்டிக்கு இதெல்லாம் அது காரணம், எதிர குட்டியா தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்ற ஒரு காரணம் இருக்குது. ஆனா இன்னொரு அம்சம் இருக்குது, அது தாயை கண்டுபிடிச்சிருது. எந்த இதையும் என்ன செஞ்சிருது, கண்டுபிடிச்சிருந்த பாக்குறோம். அந்த கன்று தேடி போய் தன் தாயிடத்துல பாலர்ந்து என்ன செய்யறோம் பாருக்கிற, என்னதான் அந்த கன்றுக்கு இது தாய் என்று தெரியாட்டியும், தாய்க்கு தெரியுந்தானே இதான் கண்டு. நான் இன்னைக்கு பிறவையில் என்ன பால் குடிக்கிறது தெரியுமா இல்லையா? தெரியும். அப்போ அந்த தாய் தான் அனுமதிக்கும், அதை தாயாக இருக்கக்கூடிய அந்த பசு தான் என்ன செய்யும், அதை அனுமதிக்கும். தேடி போய் என்ன செய்யுது, கண்டுபிடிக்குது. எப்படி? ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்ன செய்யுது, நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாருக்கும், மறந்தா போது முடிச்சு பிள்ளைய மாத்திட்டாங்க ஹாஸ்பிட்டல்ன்றாங்க. பிறக்கிற நேரத்தில் அப்படித்தான். அதே போல பால் குடிக்கிறதுக்கு அந்த கன்று யாரும் கொண்டு போய் ஊட்டி விடுறது இல்லை, அது என்ன செஞ்சிருது, அதே போய் குடிச்சிருது. ஆனா குழந்தைய பொறுத்த அளத்தான் தெரியும், எடுத்து ஊட்டினா தான், எடுத்து ஓட்டினா தான். எவ்வளவு மட்டமான இடத்துல வச்சுக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து டெவலப் ஆகும். அதை திறந்து விட்டாலாம் நீ எவ்வளவு போகலாம், நீ அபிவிருத்தி அடைஞ்சி அபிவிருத்தி அடைஞ்சி அவ லா தஅல மூன ஷைஆ அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅல மூன ஷைஆ, எதுவும் தெரியாமல் தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை எல்லாம் வெளியெடுத்த லா தஅல மூன ஷைஆ, எதுவும் தெரியாது உங்களுக்கு. வந்த குழந்தை அபிவிருத்தியா வானத்துல போய் பறக்கிறான், எங்க பறக்கிறான், வானத்துல. ஆனா எந்த மிருகங்கள் எல்லாம் பிறந்த நேரத்தில் அப்படி அப்படி புத்திசாலித்தனமா இருக்குதோ அது வளர்ந்தாலும் அதே லெவல் தான் இருக்குது, டெவலப் ஆகல, அவ்வளவே தான் எல்லாம் வச்சுக்கிறான். அதனால தான் நம்ம பார்க்கறோம் அதுக்கு செட்டப் அவ்வளவுதான். ஆனா மனிதனுக்கு, எனவே மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்குதா மிருகங்களுக்கு பகுத்தறிவு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. மிருகத்துக்கு நல்லா பகுத்தறிவிக்கு, எஜமானன் கடிக்காது வாரவனை போய் கடிக்கும், ஏன் அதுக்கு நல்லா மூளை இருக்குது. அபிவிருத்தி சிந்தனை இல்லை, எது இல்லை, டெவலப் பண்ற நாலேஜ் என்ன செய்யலை. எறும்புக்கு அண்டைக்கும் கூட அதுதான், இன்றைக்கும் கூட என்னது இதுதான், எல்லாம் அதான். இன்றைக்கு எல்லாம் மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க, நம்மளும் கொஞ்சம் ஒரு மேய கூட்டம் மாத்துவோம்ன்ற லிஸ்ட் என்னது இல்லை, அதுக்கு அந்த சிந்தனை அதுக்கு என்ன செய்யாது, வராது. நல்லா புரிஞ்சுங்க, இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தி. இந்த உலகம் ஒரு சிஸ்டமா இயங்குது, மாற்ற முடியவில்லை, யாருக்கும் கையடிக்க முடியல. பாருங்க சுபஹானல்லாஹ், மனிதனுடைய வீக்க மழை பொழியலைன்னு வைங்களேன், என்ன பெரிய விஞ்ஞானம் தெரியுமா உங்களுக்கு தெரியும். ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு முன்னால நியூயோர்க்ல அட்டிச்ச ரெண்டு இடத்துல அல்லாஹுத்தால அவனுடைய இருப்பை காட்டினான், ஒன்று ஜப்பான், ஒன்று அமெரிக்கா. ஜப்பான்ல எங்க காட்டினா, ஃபுகுஷிமால அணு ஆலையுடைய இது சுனாமியில, சுனாமியில அமெரிக்கால நியூயார்க்ல அது சுனாமி, ரெண்டுல ரெண்டும் வளர்ந்த நாடுகள். எல்லா நாடும் அது மாதிரி வரணும்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறான், தண்ட புள்ளி எல்லாம் ஜப்பானிஸ் மாதிரி வரணும்னு ஒவ்வொருத்தர் பெற்றோர் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறான். அங்க என்ன என்னதான் ஜப்பான் மாதிரி நம்ம நாடு இல்லையா, அதான் சுனாமி வருதுன்றாங்க. அங்க எல்லாம் சிஸ்டமேட்டிக்கலா ஒரு முன்னறிவிப்பு அலர்ட் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எப்படி எல்லாம் அலர்ட்டையும் தாண்டி அடிச்சுது, எல்லாத்தையும் தூக்கி வீசி அப்படி அழுகிற அளவுக்கு மக்கள் எல்லாம் முடியும் உள்ளத்தால நொந்து போனாங்க. ஒன்று அதை வச்சு நம்ம சந்தோஷப்படல, ஆனா இறைவனுடைய இருப்பு என்பது என்ன செய்வாய், எல்லாத்தையும் தாண்டி வருவான். எல்லாத்தையும் நீ எப்ப செய்வாய், எலக்ட்ரிக் இருந்தா தானே செய்வாய். நியூயார்க்ல முதலாவது போச்சு எலக்ட்ரிக், டோட்டல் சிட்டில என்ன போச்சு, முதலாவது முடிச்சு. அணுவால எங்கெங்கெல்லாம் நீ மின்சாரம் எடுப்பாய் அதெல்லாம் போச்சு, அதுக்கப்புறம் அடிச்ச சுனாமி எல்லாத்தையும் எங்கேயும் வரும்ப எப்படி வரும், எல்லா விதமான இயல் அதை இயக்கிறதுக்குரிய எல்லா வழிகளும் போயிடுச்சு, போன பின்னால் அடிக்குது. நியூயார்க் சிட்டியை இருட்டு மக்களுக்கு என்ன நடக்கிறது தெரியாத அளவுக்கு போச்சு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வு தஆலா என்ன சொல்றா, அல்லதீன தகவு ஃபில் பிலாத் ஃபஅக்தரு ஃபீஹல் ஃபஸாத் ஃபஸப் அலைஹிம் ரப்புக சௌத அதாப் இன்ன ரப்பக லபில் மிர்சாத். அவர்கள் ஒவ்வொரு ஊர்களாகவும் கிராமங்களாகவும் திரிந்து அங்கே ஃபசாதுகளை அதிகரித்தார்கள், அங்கே இறைவன் தனது வேதனையை போட்டான், இறைவன் எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆது சமுதாயத்தையும் சமூக சமுதாயத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அதை சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அவர்களை போன்று லம் யுக்லக் மித்லுஹும் ஃபில் பிலாத், அவர்களை போன்று யார் இதுவரைக்கும் படைக்கப்படலை என்றால. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்துல ஒரு சிஸ்டம் இயங்கி கொண்டிருக்கிறது, அதுல எவனும் மாற்றவே முடியாது. எந்த அளவுக்கு மாற்ற முடியாதுன்றா, நெகட்டிவா மட்டுமல்ல பாசிட்டிவா மாற்ற முடியாது. நம்ம யாரை விரும்புறோமோ அவங்களுக்கு எங்கட எல்லையை மீறி உதவி செய்யலாம் இருக்கு. பாருங்க, நம்ம குழந்தையை விரும்புறோம், தாயை விரும்புறோம், தந்தையை விரும்புறோம், உயிர் கொடுக்கலாம் இருக்கு. எதையெல்லாம் இருக்குது, உயிர் கொடுக்க எல்லாம் இருக்குது. இன்றைக்கு கிட்னியை கொடுப்போம், கண்ணை கொடுப்போம், ரத்தம் கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். இறைவன் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வச்சிருந்தான் வைங்களேன், போக மாட்டான் தேரியாக்கு, ஏன் வாழ்க்கை போயிடும். உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இறைவன் வைத்திருந்தால் கொடுக்கக்கூடிய மனநிலையில யாரும் இல்லை, சந்தோஷமா தாங்கிக்கிறேன். எப்படி அல்லாஹ் உத்தர நல்ல காலம் உயிர் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இல்லாமல் என்ன செஞ்சான், படைத்த இன்னொத்தனுக்கு நம்மளோட சொந்தங்கள் ஒரு ஆளுக்கோ பிள்ளைகள் ஒரு ஆளுக்கோ உயிர் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இல்லாமல் படைத்ததை வச்சு சந்தோஷம் தான் படுறோம். யாராவது அந்த கோலப்படுறோமா? என் குழந்தைக்கு நான் உயிர் கொடுக்க இல்லாம போச்சே. உணர்ச்சிக்கு வேணும்டா பேசுவோம், யதார்த்தத்துக்கு பேச மாட்டோம். யதார்த்தத்துக்கு ஒரு நாளும் பேச மாட்டோம். அல்லாஹு தஆலா நம்மள்ட்ட இது போறதை கூட லிமிட்டா வைத்திருக்கிறான். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் சிஸ்டமா வைத்திருக்க. எந்த அளவுக்கு வீதியில போற எத்தனையோ கஷ்டப்படுறவங்களையும் வேதனைப்படுறவங்களை பார்த்து உள்ளம் கவலைப்படுது, கண்ணீர் வடிக்குது. ஆனா நமக்கு உதவி செய்ய மனசு என்ன செய்யல, வரல. ஏன் வரலண்டா? நம்மளால எவ்வளவுதான் முடியும் அப்படி என்ற ஒரு லிமிட்டை இறைவன் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். யாரும் இறைவனுடைய கருணையை போல் எவர் மீதும் கருணைப்பட முடியாது. இறைவனுடைய கருணையை போல எவர் மீதும் கருணைப்பட முடியாது. அதனால இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு சிஸ்டமாகவும் ஒரு அஜலோடும் ஒரு முறைமையோடும் இருக்கிறது அப்படி என்ற ஒரு செய்தியை என்ன செய்கிறார், இந்த இடத்துல முன்வைக்கிறார். இந்த பகுதியோடு, இப்ப நான் சொன்ன அந்த பகுதியோடு அவர் மூணு செய்தி முன் வச்சுக்கிறார். அக்லியத், சிந்தனை ரீதியான ஆதாரங்கள்ல முதலாவது ஆதாரமாக வித்தியாசமாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருப்பது, படைப்புகள் இருக்கின்றது ஒரு பெரிய ஒரு ஆதாரம், படைத்தவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம். அடுத்ததாக இரண்டாவதாக இறைவனுடைய வேதம் எமக்கு மத்தியில் வாழ்வது, இரண்டு அதுக்குரிய விளக்கத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன். இவர் அரபுல சொன்ன அந்த விளக்கத்தையும் விட கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கிறேன். மூன்றாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த அஜல், அந்த சிஸ்டம், அந்த முறைமை, அதை யோசிக்க யோசிக்க என்ன செய்யும், இன்னும் வளர்ந்து கொண்டே தான் வரும். கடைசியாக ஒரு விஷயம் அதோட என்ன செய்து முதலாவது பகுதி முடிதல், ஈமானு பில்லா, இறைவனுடைய இருப்பை நம்புதல் என்பது அதோட என்ன செய்து முடிகிறது. அடுத்த பகுதியாக அல் ஈமான் பிருபூபியத்தில்லா, இறைவனுடைய இறைவன் தான் படைத்தவன், அவனை தவிர வேறு யாரும் படைப்பாளன் இல்லை அப்படி என்று நம்புவது. இதுல வரக்கூடிய பகுதியும் இப்ப சொன்ன பகுதியிலும் கொஞ்சம் கொஞ்சம் சம்பந்தம் என்ன செய்யும் இருக்கும், இன்ஷால்லாஹ் அது வரக்கூடிய வாரம் பார்ப்போம். இப்ப இந்த பகுதிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இது. இந்த இடத்த இன்னொன்றையும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நாஸ்திகவாதிகளுடைய இணையதளங்கள் அது இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் நீங்கள் பாருங்க. நம்ம பொதுவாக எல்லோருக்கும் செய்யக்கூடிய ஒரு உபதேசம் அதை பார்க்காமிக்கிறேன் நல்லது, டைம் வேஸ்ட், கால நேரம் வேஸ்ட். அது ஆனா இஸ்லாமிய அறிஞர்கள் மார்க்கத்துடைய துறையில கொஞ்சம் கூடுதலாக ஈடுபடக்கூடிய கொஞ்சம் பார்க்கணும், அதை எடுக்கணும், பரவாம மறுப்பேன் செய்யணும் சொல்லணும். அதுக்காக எப்படி சொல்லிருக்கோம், நம்ம பரத்துறவங்களாக கூடாது. எப்படி இப்படி இஸ்லாத்துக்கு எதிரான இணையதளங்கள் அஞ்சிருக்குது, இதுக்கு எதிராக ஓட்டு போடுங்கன்னு அந்த இணையதளங்களை பரத்திட்டிருக்கிறான். அதாவது எதிராக பிரச்சாரம் செய்யறது வந்து சார்பாக இருக்கக்கூடாது, அதுல நம்ம கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல சொல்ல வருவது என்னன்னா அவங்க எல்லாம் அடிக்கடி ஒரு வாதம் வைப்பாங்க. இப்ப நான் சொன்னேன் இந்த செல்ல பத்தி, உடனே வந்தோடனே பாத்தீங்களா, இன்றைக்கு பூகம்பம் ஏற்பட்டது என்றால் அது நிலத்துல ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் ஒரு சயின்டிபிக்ல ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த விளக்கம் சொல்லி இதனாலதான் மாற்றம் ஏற்பட்டுச்சே ஒழிய இறைவனால மாற்றம் ஏற்படவில்லை அப்படி சொல்லுவாங்க. அதே போல மழை பொழுது, இந்த மழை எப்படி பொழியது தெரியுமா, நீராவியாகி வானத்துல போய் காற்று மேகங்கள் அப்படி செய்து இதனாலதான் மழை பொழுதே தவிர இறைவனால மழை என்ன செய்யல பொழியது. அடிப்படையை முதலாக விளங்கணும், எல்லாத்துக்கும் காரணி இருந்தா அதை காரண கர்த்தாவத்தை இருக்கணும். சரி, மழை பொழிவதற்கு நீராவியாவது காரணம், நீராவியாவிற்கு யார் காரணம், இதுக்கு விஞ்ஞானம். இதை வந்து தமிழ் உலக எழுத்தாளர் உங்களுக்கு தெரியும், மரணிச்சிட்டாரு சுஜாதா. அவர் விஞ்ஞான ரீதியான விஷயங்களை மக்களுக்கு தமிழ்ல இலகுபடுத்தி கொடுக்கறதுல மிகவும் ஆர்வமாக இருந்தவர். அவர் விஞ்ஞானத்தை நிறைய பேசுவார். அந்த நாஸ்திக சிந்தனையோடு அவர் என்ன எழுதினார் ஒரு இடத்துல, இந்த இதெல்லாம் தொகுத்து இதுக்கு ரீசன் இது, ஆனால் நீரே ஆவியாகுது அப்படி என்று கேட்டால் பூமியில வந்து பூகம்பம் ஏற்படுறதுக்கு இதுதான் ரீசன், அதுக்காக வேண்டிய நிலத்தில் இந்த மாதிரியான மாற்றம் ஏன் ஏற்படுவது என்று கேட்டால் கரு இப்படி இருந்தால் என்ன அது இந்த மாதிரியான வளர்ச்சி அடையும், இப்படி சேர்ந்த ஆண் குழந்தை கிடைக்கும் அப்படி என்றது விஞ்ஞான விளக்கம். ஏன் அது ரெண்டும் சேராம இது ரெண்டும் சேர்ந்தது என்று கேட்டால் விஞ்ஞானம் அம்பேல் தான் அப்படின்னு போட்டார். விஞ்ஞானம் அம்பேல் தான் அப்படின்னா என்ன, அவ்வளவுதான். விஞ்ஞானத்துக்கு அந்த இடத்துல என்ன செய்யலாது, பதில் சொல்ல முடியாது. நாங்க என்ன சொல்றோம்டா, அங்கதான் இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு நம்ப வேண்டும் என்றோம். எந்த ரீசனுக்கு பின்னால், இதனால தான் அது நடந்தது, ஓகே சந்தேகமே இல்லை. அது ஏன் நடந்தது, அது யார் செஞ்சா, ஏன் நேத்து நடக்கல இன்றைக்கு நடந்தது, அல்ல எதேர்ச்சி எதேர்ச்சின்னு சொல்ல இயலாது, எப்படி எதேர்ச்சியா நடக்கும், எதேர்ச்சின்னு சொன்னா நீ விஞ்ஞானியே இல்ல, எதேர்ச்சின்னு ஒரு பதில் அவன் சொன்னான்னு வைங்களேன் அவன் விஞ்ஞானி இல்ல, ரீசன் சொன்னாதான் விஞ்ஞானி. எனவே அந்த இடத்தில் அவர் நேர்மையா எழுதினார், இதை நேர்மையா மத்தவன் சொல்ல சொல்ல மாட்டான், அந்த இடத்துல விஞ்ஞானம் அம்பேல் தான் என்று இது உண்மை. எனவே யாரு எந்த ரீசன் சொன்னாலும் இப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்களே என்று சொன்னால் அதுக்கு அடுத்தது கேளுங்க, என்ன எப்படி நடந்தது, ஏன் இது இது அதாவது இதுவும் இதுவும் சேர்ந்தால் ஆண் குழந்தை கிடைக்கும், இது விஞ்ஞான விளக்கம். எனவே இது இறைவன் இல்லை, அயே இதுவும் இதுவும் சேராமல் இதுவும் இதுவும் சேர்ந்தது, ரீசனை சொல்லு இயலாது. அதுங்க இடத்துல இறைவன் ஒருவன் என்ன செய்யறான், இருக்கிறான் என்ற நம்பிக்கை வலுப்பெற வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் அனைத்தும் இறைவனுடைய இருப்புக்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.